ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. ஸ்ரீ வானாச்சல மாமுனியே நமஹ. இந்த ஐப்பசி மாதம் முதலாழ்வார்கள் வைபவத்தில் ஸ்ரீ பொய்காழ்வார் என்ன, புகதத்தாழ்வார் என்ன, அவர்கள் அருளி செய்த முதல் திருவந்தாதியில் பல பாசுரங்களும், இரண்டாம் திருவந்தாதியில் சில பாசுரங்களும் நாம் பல வித்வான்கள் சொல்ல கேட்டு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை உரையிலிருந்து அனுபவிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பு சுவாமி திருவரங்கத் அமுதனார் தன்னுடைய இராமானுசன் உத்தந்தாதியிலே இந்த முதலாழ்வார்களில் சுவாமி பொய்கை ஆழ்வார் உள்ளை செய்தியும் சுவாமி பூதத்தாழ்வார் உள்ளை செய்தியும் ரொம்ப ஸ்பஷ்டமாக விவரிக்கிறார். ஸ்பஷ்டம்னா இப்போ பொதுவாக ரொம்ப அற்புதமாக அருளி செய்தார்கள், தத்துவ ஞானம் சொன்னார்கள், அதை எம்பெருமானை காட்டினார்கள், ரொம்ப பக்தி பரவசமாக இருந்ததுன்னு பொதுப்படையாக சொல்கிறது ஒரு விஷயம். ஆனால் அவர்கள் என்ன சொல்லியிருக்கான்ற ஒரு கேட்டகரியை வரையறுக்கிறார் சுவாமி மௌதனார். பொய்யாழ்வார் என்ன சொல்லியிருக்கார், பூதத்தாழ்வார் என்ன சொல்லியிருக்கார், இவர் ஏன் அதை சொல்லலை, அவர் ஏன் இதை சொல்லவில்லை என்று ரெண்டு பேர் சொல்கிறதையும் கார்லேட் பண்ணுறார் சுவாமி அமுதனார். ரொம்ப அற்புதமாக இருக்குது. பொய்யாழ்வாரை வருத்தம் புறையிருள் மாற்றியவர் என்றும், சுவாமி பூதத்தாழ்வாரை இறைவனை காணும் இதே திருள் கெடை என்றும் இரு விதமாக அருளை செய்திருக்கிறார் திருவரங்கத் அமுதனார். புறையிருள்னு அப்போது பொய்யாழ்வார் புறையிருளை மாற்றினார் என்றும், பூதத்தாழ்வார் அகவிரலை மாற்றினார் என்றும் இதிலிருந்து தெரிகிறது. அதுக்காக அவர் வந்து அகையுருளை பற்றியே பேசலையா, இவர் புறையுருளை பற்றியே பேசலையான்னு அப்படி இல்லை. பிரதானமானவனுக்கு இப்படி தான் பார்க்கணும். இப்போது சுவாமி நம்மாழ்வார் பல பாசுரங்களிலே பரோபதேசத்தில் எழுகிறார். பரோபதேசத்தில் எழுந்த போதிலும் பரோபதேசம் மட்டுமாக தான் பேசுகிறார்னா இல்லை, அதுலேயும் எம்பெருமானுடைய அனுபவம் இருக்கும். எம்பெருமானுடைய அனுபவத்தை அவர்களால் மறக்கவே முடியாது. அது மாதிரி இவர் புறையிருளை பேசும்போது அகையிருள் வரும், அவர் அகவிருளை பேசும்போது புறையிருள் போகும். அப்படி இப்போ புறையிருள்னா என்ன, அகவிருள்னா என்னன்னு பார்ப்போம். அகவிருள்னா அஞ்ஞானத்தை தரக்கூடியது, ஆத்ம ஞானம், குறிப்பாக இறை ஞானம், பரதத்துவம், பரதத்துவத்தை பற்றி ஒரு அறியாமை விளங்குவது. இது எதனால் ஏற்படுறதுன்னு நமக்கு பல வியாக்கியானங்களிலே நம்ம ஆச்சாரியர்கள் அருளி செய்கிறார்கள். அதாவது பிரகிருதி சம்பந்தத்தினாலும் அனாதி இந்த ரஜஸ்தமஸ் சத்வகுணம் மூன்றும் பொருந்திய இந்த கர்மத்தால் மாயையினால் கட்டுண்டதுனால இந்த ஆத்மாவுக்கு அஜ்ஞானம் ஏற்படுறது. அதனால் இந்த தத்துவ இத புருஷார்த்தம் அறிந்து கொள்ள ஒரு விறகில்லாமல் போய்விடுகிறது, அதை மறைச்சிடுறது, அவித்தியை கொடுக்கறது என்னெல்லாம் பார்க்குறோம். இது ஒரு விதமான இருள், அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானம் இருக்கிறதுனால என்னாகுது, நமக்கு ஆத்ம ஞானமோ இல்லை பகவத் ஞானமோ தெரியாமல் போயிடுது. ஆத்மஸ்வரூபமோ பகவத் ஸ்வரூபமோ பரம காருணிகரான புலலோகாச்சாரியார் மோட்சத்தை மோட்சம் உண்டாகவோ தத்துவத்திரைய ஞானம் உண்டாகணுன்றார். அப்போ தத்துவத்திரைய ஞானம்னா சித்து அச்சித் ஈஸ்வரன்ற மூன்று தத்துவம் நம்ம சம்பிரதாயத்தில் அறுதியிட்டிருக்கோம், அதை நிரூபித்திருக்கிறார்கள் பெரியோர்கள். அப்படி சித் என்பது ஆத்மா, ஈஸ்வரன் என்பது பரமாத்மா, அச்சித் என்பது அச்சேதன பொருட்கள். இப்போ இந்த ஆத்மாவையோ பரமாத்மாவையோ நம்மை போன்ற தேகத்தில் இந்த கருமத்தில் கட்டுண்டவர்கள் அதை பார்க்கிறது முடியாத காரியம். அப்போ எப்படி நெஞ்சென்னும் உட்கண்ணியல் காண உணர்ந்துன்னு அகத்தால் தான் பார்க்க முடியும், ஞான இதயத்தால். ஆனால் அந்த இதயத்திலே அஜ்ஞானம் மண்டி இருக்கிறது. சரி, அச்சித்து தத்துவம் இருக்குது, அதனுடைய உள்ளபடி உள்ளபடியே அறிந்து கொள்ள வேண்டும். மின்னுருவாய் முன்னுருவில் என்று அந்த சுவாமி திருமங்கி ஆழ்வார் திருநந்தாண்டகம் முதல் பாசுரத்தை அருளி செய்தார் போல் அது மின்னுரு வெளியிலேயே ஸ்பஷ்டமாக தெரியுது. ஆனால் அவ்வளோ சொரூபம் புரிய மாட்டேன்றது. ஆக இந்த வெளியிலே இருக்கும் அச்சித் தத்துவங்கள்லாம் அதோட உண்மையான ஸ்வரூபம் என்ன என்று எம்பெருமான் காட்டினால்தான் தெரியும். அல்லது ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் நமக்கு தெளிவித்தால் என்று நம்மால் உணரப்போகாது. அப்படி இந்த அச்சித் தத்துவம்லாம் வெளியில் நம்ம பார்க்குறோம், ஆனால் அதனுடைய உண்மையான ஸ்வரூபம் நாம் உணர்வதில்லை. ஆக இந்த அச்சித் தத்துவத்தினுடைய உணர்வு உண்மையான ஸ்வரூபத்தை உணர்ந்து அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வது அதற்கு புறையுள் போகணும். சித்து ஈஸ்வர தத்துவத்தோட அஜ்ஞானப்பை அதனுடைய உண்மையான ஸ்வரூபம் பொறுத்து அகையிருள் போகணும். ஆக இந்த தத்துவத்திரய ஞானத்தை அகையிருள் போக்கி புறையிருள் போக்கி கொடுத்தருளியவர்கள் முதலாழ்வார்கள். இப்போ செந்தமிழ் பாடுவார் தாம் விளங்கும்னு நம்ம ஆழ்வார்கள் திருமங்கி ஆழ்வாரும், அதே மாதிரி நம்மாழ்வாரும் போற கொண்டாடினார்கள். மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்து வைத்து நத்தமிழால் நூல் செய்து நாட்டை வைத்தன நல்ல தமிழால் இவர்கள் நாட்டில் நாட்டை உய்வித்தார்கள். அது ஏன்னு பார்ப்போம். ஆக வருத்தம் பொறையில் மாத்தை பொய்யே பிறான் மறையின் குருத்தின் பொருளை என்ன இந்த வருத்தம் புறையிருள் புறையிருள் இருக்க இந்த சித்தை அச்சித்தை அச்சித்தத்துவம் இருக்கு, இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு. இந்த பஞ்சபூதங்கள் தான் நம்ம இந்த ஆகாசம்தான் ஜகத்துக்கே காரணம்னு கூட பிரத்யட்சமாக பார்த்து சில சொல்கிறான். ஆகாசம் ஒரு தத்துவமே இல்லைன்றா பிரத்யட்சமாக பார்க்க முடியாதுன்றதுனால அப்படி ஒரு வாதம் இருக்கு. இல்லை ஆகாசத்து வாயுன்னு சொல்கிறதுனால ஆகாசத்துலேருந்து தான் வாயு உண்டாச்சு, வாயுலேருந்து அக்னி உண்டாச்சு, அங்கேயும் ஜலம் உண்டாச்சு, ஜலத்துலேருந்து பிருத்தி உண்டாச்சு, அதனால் ஆகாசந்தான் காரண தத்துவம்னு அப்படி ஒரு சாரார் வாதிக்கிறா. இதுக்கு மேலே இந்த அச்சித்தெல்லாம் தத்துவம்லாம் தானாக இயங்க முடியாது, எல்லாம் அது சூன்யவாதம்னு அப்படி ஒரு வாதமும் இருக்குது. இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் கோ இன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வாதம். ஆனால் உண்மையாக இவையெல்லாம் என்னன்னு பார்த்தா எம்பெருமானைக்கு ஆணைக்கு கட்டுக்கு அடங்கி ஒரு ஆர்கனைஸாக ஸ்ட்ரீம் லைண்டாக போடுது. இது ஸ்ரீபாஷத்தையும் பாஷ்யக்காரரும் தத்துவத்திரயத்துலேயும் இந்த அச்சித் தத்துவம்லாம் எம்பெருமானை எம்பெருமான் தான் ஆதாரமாக இருக்கான். அதெல்லாம் எம்பெருமான் தான் சிருஷ்டிக்கிறான். ஜகத்தெல்லாம் பஞ்சபூதங்களை சிருஷ்டிக்கிறான், பஞ்சீகரணம் பண்ணுறான், அண்டங்களை சிருஷ்டிக்கிறான், எண்ணிலடங்கா அண்டங்கள். அது ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது. 7-14 லோகங்கள், அதில் சுற்றி சுற்றி ஆவரண ஜலங்கள் ஆவரணங்கள்லாம் இருக்குது. இப்படி எம்பெருமானுக்கு கட்டுக்கடங்க இந்த இயற்கை இல்லாட்டி சுழல முடியுமா? இவ்வளோ ஆர்பிட்டில் போயின்ட்டுருக்கெல்லாம் அந்த சூரியனை சுற்றி இந்த கோளங்கள் எல்லாம் போயின்ட்டு இருக்கு. அப்போ சூரியனும் அதது உரிய தொலைவிலே அந்தந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக போனேன்னா எல்லாம் ஒன்று தடம் மாறிவிடும், ஒன்றும் தரிக்காது. அப்போ எம்பெருமான் கட்டுக்கடங்கி இந்த சூரியனோ சந்திரனோ தாரகைகளோ அண்டங்களோ எல்லாம் நடக்கின்றன. ஆனால் கண்ணில் பார்த்தா இதெல்லாம் புரியாது. வெளியில் வேணால் புறையிருள் மறைக்கிறது. அதனால் தான் வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வையக்கதிரான் விளக்காகனு இந்த வையத்தையே தகலியாகவும் வார்க்கடலையே நெய்யாகவும் வையக்கதிரான விளக்காகவும் சித்தரித்தார் உருவகப்படுத்தினார் சுவாமி பொய்யை ஆழ்வார். அப்போ என்ன அர்த்தம்? இந்த வையம் என்ன, இல்லை வார்க்கடல் என்ன, கதிரவன் என்ன, எல்லா எபெருமான் ஆணைக்குட்பட்டே நடக்கின்றன. இதெல்லாம் வெறும வாய் வார்த்தை இல்லை, உபநிஷத்தங்கள்லையும் சொல்லியிருக்கு, நம்ம இதிகாசத்துலேயும் நம்ம எப்படி கிருஷ்ணர் எல்லாத்தையும் தேராழியால் மறைத்து தென்னி திருமாலே என்ன எல்லாம் தெரியும். பகலே ஆழியால் அண்ணங்க ஆழியை மறைத்தான் எம்பெருமானுடைய ஆணைக்குட்பட்டே இருக்குதெல்லாம். அதனால் இந்த அத்தனை விஷயங்கள் எம்பெருமானுடைய ஆணைக்கு உட்பட்டு இருக்கிறது இந்த அச்சித்தத்துவங்கள். ஏன்னா கண்ணால் நம்ம பார்க்குற பல விஷயங்கள் பார்க்க முடியாமையும் சிலதெல்லாம் இருக்குது புலன்கட்குட்படாமல். எல்லா எம்பெருமானுடைய ஆணைக்குட்பட்டிருக்கு. அவன் தான் சிருஷ்டிகர்த்தான்னு தெரியுது. அதனால் இந்த புறையுள் நம்முடைய புறை அதை அது இல்லைன்னா நாம் காண்பது எல்லாம் ஒரு அனுமானத்திலேயோ இல்லை பிரத்யக்ஷத்திலேயோ சாதிக்க முடியுமானா அது பல இடங்களிலே தவறாக போகின்றது. அதனால் தான் சாத்த மதம் இன்னொரு சாங்கிய மதெல்லாம் வேறு வேறு மாதிரி தெரிவிக்கின்றன. நம்முடைய சம்பிரதாயத்தில் இது வேத தாத்பரியம் தான் பிரதானமான பிரமாணம்னு எடுத்துட்டுருக்கோம். பலவித பிரமாணங்களில் மூன்று பிரமாணம், அதில் பிரதானம் சப்தமான வேத பிரமாணம். அப்பேற்பட்ட பிரமாணத்தை எல்லோரும் உணரணும். வேதத்தின் தலையான பாகம் மந்திரத்தால் அந்தனர் மாட்டு அந்தி வைத்த என்று உபரிடங்கள், அதுக்கு தலையான பாகங்கள், வேதத்தின் சாரார்த்தங்கள் கொடுக்கப்படுத்துகின்ற உபநிஷத்தில். அது எல்லாருக்கும் புரியுமா, எல்லாருக்கும் யோக்கியதை உண்டா என்றால் இல்லை. அப்போ எல்லாருக்கும் எளிமையாக புரியணும். யோக்கியதை இல்லாதவாளும் அதை கிடைத்து உஜ்ஜீவிக்க வேண்டும். அதனால் செந்தமிழ் தன்னையும் கூட்டினார், உபநிஷத்தை போன்ற சாரார்த்தத்தை எடுத்துட்டார். அதை எல்லோரும் புரிந்து கொள்ளாமடி அழகிய தெளிவான தமிழிலே அதை கலந்தார் சுவாமி பொய்கை ஆழ்வார். நமக்கு கொடுத்துடனா நம் வாழ்ந்தோம். ஆக வருத்தம் புறையுள் மாறியது. எதுக்காக? எப்படி? பொய்கை பிரான் உபகரித்தார் பொய்கை ஆழ்வார். எப்படி உபகரித்தார்? அந்த மறையின் குருத்து, மறைச்சி சொல்கிறது மறை, அதோட உள்ள தாத்பரியம், குருத்தான உபநிடந்தங்கள், அதை அழகான தமிழில் எல்லோருக்கும் விளங்கலாம்படி செந்தமிழ் தன்னையும் கொட்டி செந்தமிழ் பாடுவார்னு சொல்கிறோம். அதை கொடுத்தருளினார், அது புறையுள் போச்சு. இந்த பல பாசுரங்களில் பார்க்கலாம், திசையும் திசையுற தெய்வம் தெய்வ திசையும் கர்மங்கள் எல்லாம் என்று. இந்த அச்சித்து மட்டும் இல்லை, மற்ற தெய்வங்கள்லாம் எம்பெருமானிட்ட வழக்கு என்று இப்படி பல பாசுரங்களே சொல்கிறார். கடைசியில் உளங்கண்டா என நெஞ்சே உத்தவன் என்னும் உளங்கண்டா, உள்ளுவார் உள்ளத்துடன் கண்டா, வெள்ளத்திலுடனானும் மேங்கடத்து மேயானும், உள்ளத்தின் உள்ளான் இன்னொன்று உள்ளத்திலே இருக்காமன், எம்பெருமான் இதயத்தில் இருக்கிறான்னு சொல்லி அந்த இதயத்திலே எம்பெருமானை சாட்சாத் கரைக்க இதயத்து இருள் போக வேண்டும். அந்த இதயத்திருள் போகிறதுக்கு எப்படி ஆறுது? சித்தத்துவத்தை ஈஸ்வர தத்துவத்தை தெளிவாக அந்த சுரூபத்தை விளங்குறதுக்கு இது இதய மனசில் இருக்க அக்ஞானம் போகணும். அந்த மனசதயத்தில் இருக்க அக்ஞானம் பூதத்தாழ்வார் அன்பே தகழிய ஆறுமேனியாய் இன்பு உருகு சிந்தை எடுத்திரியான்னு அந்த ஆத்மாவைய சிந்தை சிந்தைய திரையாக உருவகப்படுத்தி கொடுத்துருளினார். அப்படி கொடுத்துருளும் போது நம்ம இதயத்திருள்லாம் போய் எம்பெருமானியே பரதத்துவத்தை, இவன்தான் பரதத்துவம், இவன்தான் மேலான தெய்வம், அவன்தான் புருஷார்த்தம், அவன் அடைவரத்துக்கு இதான் வழின்னு அர்த்த பஞ்சக ஞானத்தெல்லாம் அருளி செய்தார் போதத்தாழ்வார். இந்த எம்பெருமானை எங்கே போய் ஆசிரியிக்கலாம் என்று திருவேங்கடம் என்ன பல இடங்களிலே திருவருந்தாழ்வான் மேல் யூக சௌவார்த்தமாக சாய்ந்தருளின் இருக்கிறான் நமக்காக. பைநந்தரங்கம் திருக்கோட்டை பன்னால் பைநதுவும் வேங்கடவே பன்னாள் பயின்றதும் அணிந்தவிடும் சோலை அணிநீர் மலையை வந்தடைக்க மால்னு எம்பெருமான் இந்த பல அர்ச்சாவதாரத்திலே நமக்காக கிருபை பண்ணி கொண்டிருக்கிறான், அவனை ஆசிரியத்தால் போகும் என்று பல இடத்திலே தெரிவித்து அந்த மாலே நெடியோரே கண்ணனே விண்டவர்க்கு மேலாவியன் துழாய் கண்ணியன்னு எப்பேற்பட்ட மால் நெடுமாறவன், அப்பேற்பட்ட பரத்துவத்தம் சோலைப்பித்தாலே கிருஷ்ணாவதா வந்து அவதரித்து நமக்காக விரோதிகளாம் போக்கரித்து அமேலா விளவென்காய் கண்ணினால் விழித்தவனே இந்த நலவண்ணால் யானுடைய அன்புன்னு தன்னுடைய பக்தி பாரவசியத்தை வெளியிடுகிறார் போதத்தாழ்வார். ஆக அந்த வருத்தம் புறையிருள் என்ன, இறைவருக்கான விதயத்திருள் என்ன, இவை இரண்டையும் பொய்கை ஆழ்வார் போதத்தாழ்வார் இரண்டையும் நம்முடைய தத்துவத்திரைய ஞானத்தையும் நம் விரோதிகளை போக்கி அருள் கூர்ந்து நமக்கு கிருபையால் கொடுத்தள்ளினர். இதெல்லாம் எப்படி எந்தெந்த பாசுரத்தில் எப்படி எப்படி கொடுத்துருக்காவா? எம்பெருமான் புறையிருளை எப்படி போக்கினா, அகையிருளை எப்படி போக்கினா, அதாவது ஆழ்வார்கள் இந்த புறையிருளையும் அகையிருளையும் எப்படி எப்படி போக்கினார்கள், இந்த வையம் தகழியா பாசுரன்றோம், சென்றால் குடையாம் என்று சொல்கிறோம், தமருகந்த உறவன் சொல்கிறோம். இப்படி பல பாசுரங்கள், உடன் கண்டாய் நன் நெஞ்சே, உத்தமன்னு உடன் கண்டாய்னு சொல்கிறோம், பகல் கண்டேன் நாரணனை கண்டேன்றோம். அங்கே பகல்னா சுத்த சத்துவம்னு ஆச்சாரியத்தில் சுவாபதேச அர்த்தத்தை சாதிக்கிறார். அப்போ பகல் கண்டேன்னா எம்பெருமானுடைய பூர்ணமான அவனுடைய சொரூபத்தை உணர்ந்து கொண்டேன், அக்ஞானம்லாம் போச்சு, இதயத்திருள் கிடன்னு அப்படி அற்புதமாக ஆழ்வார் பூதத்தாழ்வார் இதயத்திருள் கெட நமக்கு வெளியிடுகிறார் இந்த விஷய தத்துவத்தை, ஈஸ்வர சுரூபத்தை. ஆக இந்த பல பாசுரங்களை பல மகனியர்கள் நமக்கு இந்த புறையில் போன வருத்தும் புறையுள் மாற்றி பொய்கைப்பிரான் உபகரித்த விஷயத்தையும், அது மாதிரி இறைவனை காணும் இதயத்திருள்கட ஞானம் என்னும் நிறுவலைக்கேத்த பூதத் திருவடித்தாள்கள். இந்த பூதத் திருவடின்னு சொல்லும்போது திருவடி தன்னாமம் மறந்தும் புழந்துழா மாந்தன் என்றும், மலர் மகள் விரும்பும் நம் அரும்பெருள் அடிகள் என்றும். இப்போ அடிகள்னாலே ஒரு பெரிய வியக்தி ஆச்சாரியனை குறிக்கும் ஒரு சுவாமியைன்னு. அதனால் பூதத் திருவடினா பூதம் பூதத்தாழ்வார்னு கொள்ளலாம் என்று பெரியோர் பணிப்பர். அப்பேற்பட்ட பூதத்திருத்து ஆழ்வார் அருளை செய்த விஷயங்களையும் யாக்கியானம் கொண்டு பலர் பலர் சொல்ல நாம் அனுபவிக்க இருக்கிறோம். அதை ஆவலுடன் காத்திருப்போம். யதா சக்தி யதாமதி சுவாமி அமுதனார் திருவாக்கை அடியேன் விண்ணப்பித்தேன். முதலாழ்வார்கள் திருவடிகளே சரணம், சுவாமி திருவரங்கத்தாழ் அமுதனார் திருவடிகளே சரணம், ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.